தென்றல் மார்ச் 2011 அமெரிக்க அனுபவம் பகுதியில் பேரா ஆர்.எச்.எஸ் மணி அவர்கள் எழுதியுள்ள நானும் முடி வெட்டிக்க போனேன் என்ற கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அமெரிக்காவுக்கு கிளம்பும்போது தலைமுடி வெட்டிக்கொள்ள தோன்றவில்லை. ஆஸ்டினுக்கு வந்து 3 மாதம் ஆச்சு. தலைமுடி காடு போல் வளர்ந்தாச்சு. தலையில் எண்ணெய் தேய்க்க முடியாது. காரணம், குளிரில் தேங்காய் எண்ணெய் நெய் போல உறைந்து விடுகிறது. ஒரு கரண்டியில் எடுத்து சூடாக்கி தேய்க்கலாம். தேய்ந்தபின் தலையில் உறைந்து விட்டால் என்ன செய்வது என்று பயம். இன்னைக்கு முடி வெட்டி கொண்டுதான் மறுவேலை. மறுவேலை என்ன? சாப்பாடு தூக்கம்தான். விளைவு எடை கூடிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து புறப்படும் போதே தலையை மொட்டை அடித்து கொண்டு புறப்பட்டிருக்க வேண்டும். அதை செய்யாததால் எவ்வளவு கஷ்டம். சலூனுக்கு போவதே பெரும் பிரச்சனை. ஊரில் தடிக்கு விழுந்த இடமெல்லாம் சலூன். இங்கே குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரும் காடு. கடைகண்ணி எதுவும் கிடையாது. கறிவேப்பிலை வாங்க வேண்டுமென்றாலும் மணிக்கணக்கில் காரில் போக வேண்டும். மகளிடம் சலூனுக்கு கொண்டு விடும்படி கேட்க வேண்டும். அவளுக்கு சௌகரியப்பட வேண்டும். நினைக்கும் பொழுதே ஒரு வெட்கம் தோன்றியது. மருத்துவமனைக்கு கூட்டி போக சொல்லலாம், சினிமாவுக்கு அழைத்து கொண்டு போக சொல்லலாம், ஆனால் சலூனுக்கு? இது என்ன கொடுமை! 1 மைல் நடந்தால் சலூன் தான். இதுவரை ஜனங்கள் ரோட்டில் நடந்து போவதை பார்க்கவில்லை. அதிகாலை வேலையில் கொட்டுகிற பணியில் ஒரு சிலர் கையுறை காலரை முகமூடி அணிந்து கொண்டு ஓடுவதை பார்க்கலாம். நடந்து போவது இங்கு யாருக்கும் வழக்கமில்லையோ தெரியாது. ஆனால் பூங்காவுக்கு காரில் வந்து அங்கே ஓடிச்சாடி சைக்கிள் ஓட்டி எல்லாம் செய்கிறார்கள். குடும்பமாக வருகிறார்கள், போகிறார்கள். சலூனுக்கு நடந்தே போக தீர்மானித்தேன். மழையில்லாமல் வெயில் அடிக்கிற வேளையில் போக வேண்டும். நம் ஊரில் அழுக்கு உடையில் போனாலும் கூட்டம் இருந்தாலும் உபச்சாரம் பண்ணி வரவேற்று முடிவெட்டு நடக்கும். இங்கே அழுக்கு உடைக்கு எங்கே போவது? தினந்தோறும் தான் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து விடுகிறார்களே. நல்ல உடையில் முடி வெட்டி கொள்ள போவது வருத்தமான விஷயம்தான். ரோமாபுரிக்கு போனால் ரோமானியனாகத்தானே இருக்க வேண்டும். நல்ல உடை அணிந்தாகிவிட்டது. தலைமுடியை தண்ணீர் விட்டு சீப்பால் வாரியாச்சு. பின்னால் வளர்ந்திருக்கும் முடியை பின்னி கொண்டே போடலாம். சாக்ஸ் அணிந்தாகிவிட்டது. அதை போடுவதே ஒரு பிரம்ம பிரயத்தனம். ஷூவில் காலை திணிக்க நான் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. நாடாவை லூஸ் பண்ணாமல் காலை போடச் செய்த முயற்சியில் ஷூ ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் விழுந்தோம். பக்கத்தில் இருந்த பேரக்குட்டி அமெரிக்கன் ஆங்கிலத்தில் என்னவோ சொல்லி சிரித்தது. எனக்குத்தான் புரியவில்லை. பின் ஷூவை எப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு செயல்முறை விளக்கம் கொடுத்தது. அதுவும் அமெரிக்க ஆங்கிலத்தில். என்னிலே செவிடன் காதில் சங்குதான். ஷூ வேண்டாம், செரிப்பில் நடக்கலாமா என்றால் கடும் குளிர். காலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன செய்வது? மருத்துவ இன்சூரன்ஸ் இல்லாமல் வந்திருக்கிறேன். முழு காலுடன் நல்லபடியாக ஊர் திரும்ப வேண்டும். எப்படியோ 2 காலுக்கு ஷூ மாட்டி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு கைக்கு உறையும் அணிந்து கொண்டு இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு கிளம்பியாகிவிட்டது. எல்லோரும் எங்கே பயணம் என்று கேட்டார்கள். சும்மா பார்க் வரை ஒரு வாக் என்று சொன்னேன். என் மகள் அது நல்லதுதான் என்று சொல்லி தலையை ஆட்டினாள். என் மனைவி என் தொந்தரவு இல்லாமல் எங்கேயாவது தொலைந்தால் நல்லது என்ற எண்ணமுடைய குணவதி. ஆகவே நான் தனியாக வெளியில் செல்வதில் எல்லோருக்கும் சந்தோஷம் என்பது உறுதியானது. துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்பதை மனதில் கொண்டு புறப்பட்டு விட்டேன். மகள் தந்த $20 பாக்கெட்டில் பத்திரமாக இருந்தது. வீட்டிலிருந்து இறங்கி நடைபாதையில் காலை வைத்தேன். 2 கைகளையும் வீசி கம்பீரமாக நடக்க முற்பட்டேன். முதன் முதலாக கிழவன் காலில் ஷூ அணிந்து நடப்பது கண்கொள்ளா காட்சிதான். காலை முன்னால் வைத்தால் தள்ளாடுகின்றது. பாதத்தில் கடுமையான அழுத்தம். சிலர் ஷூ அணிந்து எப்படி ஓடுகின்றார்கள் என்று எனக்கு பெரிய வியப்பு. சில நிமிடங்களில் விஷயம் புரிந்துவிட்டது. வீட்டிலிருந்த பழைய ஷூவை அணிந்தது காலுக்கு வேட்டு வைத்து விட்டது. நடுவழியில் பூங்காவில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டேன். இன்னும் 1/2 மைல் தூரம் நடக்க வேண்டும். கொஞ்ச தூரம் நடந்தால் நடைபாதை முடிந்துவிடும். பின்னர் 620 நம்பர் சாலையில் நடக்க வேண்டும். வழியில் முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் எனக்கு ஹை சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹைவே 620 கார்கள் அங்கும் இங்கும் அசுர வேகத்தில் ஓடுகின்றன. ஷெவரான் கேஸ் ஸ்டேஷன் அருகில் சில கார்கள் நின்று கொண்டிருக்கின்றன. நடைபாதை இல்லை. என்னை போன்ற கால்நடை யாராவது தெரிகிறதா என்று பார்த்தால் யாரும் இல்லை. பசு, நாய், எருமை கூட கண்ணில் தட்டுப்படவில்லை. ஒரே ஒரு அணில் மட்டும் மரக்கலை ஒன்றிலிருந்து உனக்கு இது தேவையா என்பது போல் என்னை பார்த்தது. சலூன் வால்மார்ட்டின் பக்கத்தில் இருப்பதாக மகள் சொல்லியிருந்தாள். புல்மேட்டில் அதுவரை நடக்க வேண்டும். வழியில் திறந்த யாருடைய காரையாவது கை காண்பித்து நிறுத்தலாம் என்றால் எல்லா கார்களும் மின்னல் வேகத்தில் பறக்கவே ஒருவரையும் சரியாக தெரியவில்லை. அப்படியே தெரிந்தாலும் நடுவழியில் நிறுத்துவார்களா என்ன? உன்னை போல ஆட்களுக்கு இந்தியாதான் லாயக்கு என்றது மனச்சாட்சி. ஆனாலும் முடிவெட்டுவது இப்படி ஒரு சிக்கலாக உருவெடுக்கும் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. அலைக்கற்றை பிரச்சனையை விட பெரும் சிக்கலாக என் முடிக்கற்றை ஆகிவிட்டதாக தோன்றியது. அடுத்த ஒரு சந்தேகம். ரோட்டில் யாரும் காணோம். ஒருவேளை இங்கே சாலையில் நடக்கக்கூடாது என்று ஏதேனும் சட்டம் இருக்கிறதா? நடந்தால் 100-200 டாலர் அபராதம் போட்டு விடுவார்களோ? இப்படி எதுவும் தெரியாமல் 2 கெட்டானாக புறப்பட்டு வந்த என் முட்டாள்தனத்தை நொந்து கொண்டேன். ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டால் பயம் போய்விடும் என்று அம்மா அடிக்கடி சொல்வார். அவரை நினைத்து கொண்டு சாலை ஓரமாக நடக்க ஆரம்பித்தேன். ஷூ வேறு பின்பாதத்தை ரணகலப்படுத்தி கொண்டிருந்தது. குளிரிலிருந்து காப்பாற்றி கொள்ள வீட்டில் எல்லோரும் ஒரு கிரீமை பூசிக்கொள்வார்கள். அதை அழகு சாதனம் என்று நினைத்து நான் பூசுவது கிடையாது. விளைவு, கையிலும் காலிலும் பாம்பு சட்டை போல் தோல் உருமாறி இருக்கின்றது. முதுகில் இப்போது ஒரே சொறி, சொறியவும் முடியாது. கோட் ஷர்ட் பனியன் தாண்டி என்ன நகத்துக்கு எட்டாது. இத்தனை உபாதைகளுடன் முடிதிருத்தும் நிலையத்தை கண்டுபிடிக்க இந்த நவீன குழம்பஸ் இறங்கிவிட்டேன். மழை துளி மேலே விழுந்தது. கையில் குடையில்லை. வானத்தை பார்த்தால் மழை எந்த நேரத்தில் கொட்டலாம் என்பது போல பயமுறுத்தியது. மழையில் நனைந்து காய்ச்சல் கீச்சல் வந்தால் எந்த டாக்டரை போய் பார்ப்பது? இந்தியாவிலிருந்து குரோசின் கொண்டு வந்திருந்தாலும் காய்ச்சல் அதில் தீரும் என்று உறுதியாக கூற முடியாதே. இது பெருமழையாக விழவில்லை, ஐஸ்கட்டியாக விழுகின்றது. கேஸ் ஸ்டேஷனில் ஒதுங்கி நின்றேன். கொலம்பஸ் தன் முயற்சியில் தோற்றுவிட்டான். வீடு போய் சேர வேண்டும். கேஸ் நிரப்ப யாராவது தெரிந்தவர்கள் வருவார்களா என்று பார்த்தேன். சார் என்று யாரோ கூப்பிட்டார். திரும்பி பார்த்தேன். இளைஞர் ஒருவர் என்னிடம் வந்தார். ஐயா வணக்கம், நீங்கள் மணி சார்தானே என்று கேட்டுக்கொண்டே ஆமாம் என்றேன். நான் தான் கந்தசாமி, உங்கள் மாணவன். கலைக்கல்வியில் தமிழ் கற்றுக் கொடுத்த உனக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு என்று வாழ்த்தினீர்கள். இங்கே டெல்லியில் வேலை செய்கிறேன். வாருங்கள், என் வீட்டுக்கு போகலாம். பின்னர் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் என்றான். கடவுளுக்கு நன்றி கூறி கந்தசாமியுடன் புறப்பட்டேன். அமெரிக்காவில் எப்படி வேண்டுமானாலும் தலைமுடி வைத்துக் கொள்ளலாம். யார் கேட்கிறார்கள்? பேரா RHS மணி, ஆஸ்டின், டெக்சஸ். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.